வணக்கம் நேயர்களே, இது நம்ம வீடு. அதாவது நம்ம வீட்டு சந்தோஷங்கள், நம்ம வீட்டு கஷ்டங்கள், நம்ம வீட்டு பிரச்சனைகள், நம்ம வீட்டு ஆறுதல்கள், இப்படிப்பட்ட காரியங்களை பத்தி தான் இந்த நிகழ்ச்சியில் நம்ம யோசிக்க போறோம்.
Thank you. என்ன மிஸ்டர் ராஜா, ரொம்ப பிரமிப்போட உட்கார்ந்துருக்கிற மாதிரி இருக்குது.
ஆமா மிஸ்டர் செல்வன், நான் ரொம்ப பிரமிப்பா தான் இருக்கேன்.
அப்படி என்ன நடந்துச்சு சார்?
சார், எனக்கு எப்படி சொல்றதுன்னே தெரியல. இப்படி ஒரு அனுபவம் எனக்கு கிடைச்சதே இல்லை.
என்ன அனுபவம் சார்?
ஐயோ, அதை நினைச்சாலே எனக்கு புல் அரிக்குது, உடம்பு சிலிர்க்குது.
நீங்க சொல்ல சொல்ல எனக்கு ஆர்வம் கூடிக்கிட்டே வருது சார். சீக்கிரமா சொல்லுங்க சார்.
உங்ககிட்ட நான் அதை கண்டிப்பா சொல்லியே ஆகணும், ஆனா அதை எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல.
ரொம்ப பீடிக போடுறீங்க சார், சீக்கிரமா சொல்லுங்க சார்.
நான் நடந்தது சொன்னா நீங்க நம்ப கூட மாட்டீங்க சார்.
இல்ல சார், நான் நம்புறேன், சொல்லுங்க சார்.
நேத்து ராத்திரி தேவன் என் கூட பேசினார் சார்.
என்ன சொல்றீங்க மிஸ்டர் ராஜா?
பாத்தீங்களா பாத்தீங்களா, நீங்க நம்பலல்ல.
முதல்ல நீங்க தெளிவா சொல்லுங்க, அப்புறம் நான் நம்புறேனா நம்பலையான்னு சொல்றேன்.
நான் நேத்து ராத்திரி ரொம்ப குழப்பத்துல இருந்தேன். தேவன் கிட்ட என் மன கஷ்டத்தை எல்லாம் புலம்பி தீத்துட்டு இருந்தேன். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட நடு இரவை தாண்டிடுச்சு. பாதி தூக்கம் பாதி விழிப்புங்கிற நிலையில இருந்தேன். அப்போ தேவனோட குரலை நான் கேட்டேன்.
அவரை நீங்க பாத்தீங்களா சார்?
இல்ல இல்ல, பார்க்கல, குரல் மட்டும்தான் கேட்டுச்சு.
அவர் குரல் எப்படி இருந்துச்சு சார்?
இடி முழக்கத்தோட கேட்டுச்சு, ஆனா அதே சமயம் மென்மையா இருந்துச்சு. சத்தமா கேட்டுச்சு, ஆனா அதே சமயம் காதுக்குள்ள பேசுற மாதிரி இருந்துச்சு. கடல் அலையோட ஆர்ப்பரிப்பு மாதிரி இருந்துச்சு, ஆனா அதே சமயம் தென்றலோட வருடல் மாதிரி இருந்துச்சு. அந்த குரலோட தன்மைய எப்படின்னு எனக்கு விளக்கி சொல்ல தெரியல, ஆனா அந்த குரலை கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல தோணுச்சு.
உங்களுக்கு பயமா இருந்துச்சா சார்?
பயமா இல்ல, நிச்சயம் பயம் இல்ல. என் மனசுல சந்தோஷம் பொங்கி புரண்டுச்சு. ஏதோ ஒரு சமாதானம் என்ன ஆட்கொண்டுச்சு. அந்த உணர்வை என்னால விளக்கி சொல்ல முடியல. ஆங்கிலத்துல எக்ஸ்டசின்னு சொல்லுவாங்கல்ல, அதாவது நான் உச்சக்கட்ட சந்தோஷத்துல இருந்தேன்.
தேவன் உங்ககிட்ட என்ன சார் சொன்னாரு?
அவர்கிட்ட நான் ஒரு நெருங்கிய நண்பன் கிட்ட பேசுற மாதிரி ரொம்ப சகஜமா பேசினேன். ஒரு பாசமுள்ள அப்பா கிட்ட ஒரு மகன் பேசுற மாதிரி ரொம்ப உரிமையா பேசினேன்.
நீங்க அவர்கிட்ட என்ன பேசுனீங்க? அவரு உங்ககிட்ட என்ன சொன்னாரு? எல்லாத்தையும் தெளிவா சொல்லுங்க சார்.
அதை எப்படி சொல்றதுன்னு தான் எனக்கு தெரியல. அதை அப்படியே உங்ககிட்ட என்னால சொல்ல முடியாது சார். ஆனாலும் என்னால முடிஞ்ச அளவுக்கு உங்ககிட்ட சொல்றேன். கண்ணை முடிக்கங்க சார், கற்பனை பண்ணி பாருங்க சார். நடு ராத்திரி நேரம், கும் இருட்டு, எல்லா இடத்துலையும் மயான அமைதி. நான் கட்டில் புரண்டு படுத்துக்கிட்டு இருந்தேன். என் மனசை கவலை அரிச்சுக்கிட்டு இருந்தது. தேவனே, என் சத்தத்தை கேளும்னு நான் என் இருதயத்தோட ஆழத்திலிருந்து ஒரே நோக்கத்தோட கூப்பிட்டேன். அப்போ அந்த சத்தம் எனக்கு கேட்டுச்சு.
மகனே, உன் பிரச்சனை என்ன சொல்.
யாரு யார் பேசுறது?
நான் தான் மகனே.
யாரு? தேவனா?
ஆம் மகனே, சொல்.
என்னப்பா, எனக்கு ஏன் இப்படி ஒரு நாளை கொடுத்தீங்க? நான் இன்னைக்கு எந்திரிச்சதுலேருந்து படுக்க வர்ற வரைக்கும் ஒரே பிரச்சனை தான், போராட்டம் தான். நான் எதை சொல்ல எதை விட?
ஒவ்வொன்றாய் சொல் மகனே.
இன்னைக்கு காலையில் நான் அலாரம் அடித்தது கூட கேட்காம தூங்கிட்டேன். நான் எந்திரிச்சதே லேட்டு. அவசர அவசரமாக கிளம்பி ஸ்கூட்டரை எடுத்து ஸ்டார்ட் பண்ணுறேன், ஸ்கூட்டர் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது.
சரி, அப்புறம்
ஆட்டோவில் ஏறி ஆஃபீஸ்க்கு போனேன், வீண் செலவு.
அடுத்து என்ன நடந்தது?
ஆஃபீஸில் மேனேஜர் நான் செய்யாத தப்புக்கு என்னை திட்டினாரு. நான் ரொம்ப நொந்து போயிட்டேன்.
பிறகு
மத்தியான சாப்பாட்டு நேரத்தில் டிஃபன் பாக்ஸை எடுக்கும்போது கை தவறி கீழே விழுந்துருச்சு. மொத்த சாப்பாடும் கீழே கொட்டிடுச்சு. அப்புறம் கேன்டீனில் இட்லி வாங்கி சாப்பிட்டு வயிறு நிரப்பினேன். மறுபடியும் வெட்டி செலவு.
பிறகு என்ன நடந்தது மகனே?
வீட்டுக்கு வர்ற வழியில் என் ஃப்ரெண்டு அவனோட பைக்கில் எனக்கு லிஃப்ட் கொடுத்தான். ஆனால் அதுவும் பாதி வழியில் ரிப்பேர் ஆகிடுச்சு. அப்புறம் அவன் அதை ஒர்க் ஷாப்புக்கு எடுத்துகிட்டு போயிட்டான். நான் பஸ்ஸை பிடிச்சி கூட்ட நெருக்கடியில் இடிப்பட்டு மிதிப்பட்டு ஒரு வழியாக வீடு வந்து சேர்ந்தேன்.
சரி, அவ்வளவு தானா?
இல்லை இல்லை, இன்னும் முடியலை. எனக்கு ரொம்ப கலப்பாக இருந்துச்சு. ஏசி போட்டுட்டு படுக்கலான்னு பார்த்தா ஏசியும் ஒர்க் ஆகலை. நொந்து போயிட்டேன்.
முடிந்ததா?
என் பொண்ணை பார்க்க வந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கிட்ட இருந்து ஃபோன் வந்துச்சு. ஃபோனை எடுத்து ஹலோ சொல்கிறேன். அவங்களுக்கு நான் பேசுறது கேட்க மாட்டேங்குது, ஆனால் அவங்க பேசுறது எனக்கு கேட்குது. அவங்க திரும்ப திரும்ப அடிக்க நான் ஹலோ ஹலோன்னு சொல்ல அவங்க எரிச்சல் அடைஞ்சு வச்சுட்டாங்க. இந்த இடம் அமைஞ்சா நல்லா இருக்கும்னு நினச்சேன். மாத கடைசியில் பணம் இல்லாததால் என் மொபைலுக்கு டாப்அப் போடலை. ஸ்கூட்டரும் ரிப்பேர் ஆனதால் வெளியிலையும் போக முடியல.
இன்னும் சொல்ல வேண்டியது இருக்கிறதா?
அதை ஏன் கேட்குறீங்க? என் ஒய்ஃப் கிளப்பாக இருந்தா ஏனோ தானோன்னு தோசை சுட்டு கொடுத்தா, தோசை ரப்பர் மாதிரி இருந்துச்சு. வீட்டில் தேங்காய் இல்லை, எண்ணெய் இல்லை, சாம்பார் வைக்க அவளுக்கு தெம்பு இல்லை. வெறும் பொடியை கொடுத்து சாப்பிட சொன்னான். ஏற்கனவே நான் மனசில் புழுங்கிக்கிட்டு இருந்தேன். இது இன்னும் என் கோபத்தை தூண்டி விட்டுடுச்சு. நான் தோசையோட தட்டை வீசி எரிஞ்சிட்டு எழும்பி வந்துட்டேன். என் ஒய்ஃப் அழுதுகிட்டே எல்லாத்தையும் எடுத்து வச்சா. ஏங்கி ஏங்கி அழுதுகிட்டே தூங்கிட்டா. அவளை நான் ஆறுதல் படுத்தவும் இல்லை, என் மனநிலையை அவகிட்ட சொல்லவும் இல்லை.
இவ்வளவுதானா
என்ன தேவனே, இவ்வளவுதானான்னு ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டீங்க. நடுத்தர வர்க்கத்தில் மனுஷன் பிறக்கவே கூடாது. ஏழையாக பிறந்தா கௌரவம் பார்க்காம அடுத்தவங்க கிட்டே கை நீட்டி வாங்கலாம். பணக்காரனாக பிறந்தா பண கஷ்டமே இருக்காது. ரெண்டுக்கும் இடையில இப்படி பிறந்துட்டு செலவுக்கு பணம் இல்லாமல் கேட்குறதுக்கு தன்மானமும் இடம் கொடுக்காம, ச்சே என்ன வாழ்க்கை இது! மாச கடைசி வந்தாலே ஒவ்வொரு நாள் போறதும் ஒரு யுகம் போற மாதிரி இருக்கு.
மகனே, நீ பேசி முடித்து விட்டாயா?
ஒரு நாள் பிரச்சனையை தான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். இப்படி ஒவ்வொரு நாளும் விதவிதமா பிரச்சனையை சந்திக்க வேண்டியிருக்கு. சரி, இன்னைக்கு எனக்கு நடந்த அசம்பாவங்களுக்கு நீங்க என்ன சொல்றீங்க?
மகனே, நான் சொல்வதை சற்று கவனமாக பொறுமையோடு கேள். முதலில் நீ தாமதமாக எழுந்ததற்கு காரணம் சொல்லுகிறேன். நீ நேற்று இரவு மிகவும் தாமதமாக படுக்கப் போனாய். 5 மணி நேரமாவது தூங்கினால்தான் அது உன் உடலுக்கும் உள்ளத்துக்கும் நல்லது. உன் ஆரோக்கியம் எனக்கு முக்கியம். அதனால்தான் நான் உன்னை நிம்மதியாக தூங்க வைத்தேன்.
ஸ்கூட்டர் ஏன் ஸ்டார்ட் ஆகல?
அவசரத்தில் நீ கண்மண் தெரியாமல் ஓட்டியிருந்திருப்பாய். நீ ஓட்டும் வேகத்தில் நிச்சயமாக யாரையாவது மோதுவாய், அல்லது நீயே கீழே விழுந்திருப்பாய். அதனால்தான் அதை நான் எடுக்க முடியாமல் பண்ணிவிட்டேன்.
சரி, மேனேஜர் ஏன் என்ன அனாவசியமா திட்டனோ?
அவர் உன்னை அனாவசியமாக திட்டினதை புரிந்து கொண்டார். குற்ற உணர்வு அவரை ஆட்கொண்டது. அப்பொழுது மேலிடத்திலிருந்து உயர் பதவிக்கு உங்கள் அலுவலகத்திலிருந்து யாரையாவது சிபாரிசு பண்ணி அனுப்புமாறு அவருக்கு கடிதம் ஒன்று வந்திருந்தது. உன்னை தவறாக திட்டியதால் வந்த குற்ற உணர்வால் உன்னையே சிபாரிசு பண்ணி அனுப்பிவிட்டார். இன்னும் 2 மாதங்களில் உனக்கு பதவி உயர்வு கிடைக்கும்.
ஓ, அப்படியா?
இன்று உன் மதிய உணவு என்ன தெரியுமா? கோழி குருமா. அதுவும் அது 2 நாட்களுக்கு முன் சமைக்கப்பட்டது. அது கெட்டுவிட்டது. அதை நீ சாப்பிட்டிருந்தாயானால் உன் உடல் நலம் கெட்டிருக்கும். உன் உடல் நலத்தில் எனக்கு ஆர்வம் உண்டு. அதனால்தான் உன் சாப்பாடு தவறி கீழே விழுந்து விட்டது.
ரொம்ப தேங்க்ஸ்பா.
நீ சாயங்காலம் யாரோடு பயணம் செய்ய முயன்றாயோ அவருடைய வாகனத்தில் மற்றொரு வாகனம் மோதி அவருக்கும் மோதியவருக்கும் பெரும் காயம் ஏற்பட்டு விட்டது.
அவரு வொர்க்ஷாப்புக்கு உருட்டிட்டுலாம் போனாரு?
ஆம், அவர் உருட்டி கொண்டு போகும்போதுதான் அந்த விபத்து நடந்தது. அதிலிருந்து நானே உன்னை காப்பாற்றினேன் மகனே.
ஐயோ, இது தெரியாம நான் அனாவசியமா உங்க மேல கோவப்பட்டுட்டேன்.
எத்தனை பேர் தினமும் கஷ்டப்பட்டு பேருந்தில் பயணம் செய்து வருகிறார்கள். ஆனால் நீயோ உன் வாகனத்தில் சுகமாக செல்கிறாய். பேருந்தில் பயணம் செய்பவர்கள் படும் கஷ்டத்தை பார்த்து உன் சுக வாழ்க்கையை நினைத்து நீ உன் நிலைமைக்காக சந்தோஷப்பட வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் நான் உன்னை இன்று பேருந்தில் பயணம் செய்ய வைத்தேன்.
உண்மைதான் தேவனே, இப்பதான் எனக்கு புரியுது.
உன் ஏசி ஓடியிருந்தால் உன் வீட்டில் மின்சாரம் ஷார்ட் சர்க்கியூட் அடித்திருக்கும். நீ இரவு முழுவதும் மின் விசிறி இல்லாமல், விளக்கு ஒளியும் இல்லாமல், புழுக்கத்தில் இருளில் இருந்திருக்க வேண்டியதிருக்கும். உன் சௌகரியம் எனக்கு முக்கியம் இல்லையா? அதனால்தான் ஏசியையும் ஓடவிடாமல் தடுத்தேன்.
ஐயோ தேவனே, நான் அறியாம பேசிட்டேன்.
நீ பார்த்த மாப்பிள்ளை உன் பெண்ணுக்கு ஏற்றவன் இல்லை. அந்த சம்பந்தம் உனக்கு வேண்டாம். அதனால்தான் நான் அவர்கள் தொடர்பை துண்டித்து விட்டேன்.
என்ன மன்னிச்சிருங்கப்பா.
இந்த உலகில் எத்தனையோ பேர் உண்ண உணவு இல்லாமல் இருக்கிறார்கள். உணவு சமைத்து கொடுக்க, அன்போடு பரிமாற சொந்த பந்தம் இல்லாமல் இருக்கிறார்கள். ஆனால் உனக்கு சமைத்து போட, உன்னை பராமரிக்க உனக்கு அன்பு மனைவி இருக்கிறாள். அவள் தான் களைப்போடு இருந்தாலும் ஏதோ தன்னால் ஆனதை உனக்கு செய்து கொடுக்கிறாளே, அவளை நீ போற்ற வேண்டாமா? அதற்கு பதிலாக நீ உணவு தட்டை தூக்கி எறிந்து விட்டு வந்திருக்கிறாயே, இது என்ன நியாயம்? உன்னையே நம்பி வந்தவள் கண் கலங்கும் போது ஆறுதல் படுத்துவது உன் கடமை அல்லவா?
ஐயோ தேவமே,
தவறு செய்வதெல்லாம் நீ. ஆனால் நீ மற்றவர்களை குற்றம் கூறிக்கொண்டு சூழ்நிலைகளை குறை கூறிக்கொண்டு திரிகிறாயே, இது நியாயமா?
இது நியாயமே இல்லை, என்ன மன்னிச்சிருங்கப்பா.
வேதத்தை நன்கு வாசித்து பார். நீதிமொழிகள் புத்தகத்தில் ஒரு நீதிமான் வேண்டியிருப்பதை கேள். தரித்திரத்தையும் ஐசுவரியத்தையும் எனக்கு கொடாதிருப்பீராக. நான் பரிபூரணம் அடைகிறதுனால் மறுதளித்து கர்த்தர் யார் என்று சொல்லாத படிக்கும் தரித்திரப்படுகிறதுனால் திருடி என் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காத படிக்கும் என் படியை எனக்கு அளந்து என்னை போஷித்தருளும். அவன் கேட்ட வாழ்வை நான் உனக்கு அருளியிருக்கிறேன். அதற்காக நீ சந்தோஷப்படாமல் குறை கூறி கொண்டிருக்கிறாய்.
தேவனே, என்னை மன்னித்தருளும் அப்பா. நீர் எனக்கு எப்பொழுதும் நன்மையே செய்திருக்கிறீர். எனக்கு தீமையைப் போல் தோன்றினாலும் அதிலும் நீர் நன்மையே வைத்திருக்கிறீரப்பா. அறியாமல் நான் பேசிய பேச்சை நீர் அருள் கூர்ந்து மன்னியும் அப்பா. இந்த பாவியை மன்னித்தருளும் ஐயா. நான் இப்படி பேசிக்கிட்டே நல்ல கணம் திறந்து முடிச்சு பார்த்தா யாருமே இல்லை.
சார், நீங்க சொல்றத கேட்க எனக்கே பிரமிப்பா இருக்கு.
நான் இன்னும் அந்த பிரமிப்புல இருந்து மீண்டு வரல சார்.
சார், தேவன் உண்மைக்குமே உங்க பக்கத்துல வந்து பேசினாரா அல்லது?
நான் அவரை பார்க்கல, ஆனா சத்தம் தெளிவா கேட்டுச்சு. அவர் என் பக்கத்துல வந்தாரா இல்லையா அப்படிங்கறதெல்லாம் எனக்கு தெரியாது.
அப்படின்னா குரல் மட்டும் வந்திருக்குமோ?
தெரியல சார், ஆனா நிச்சயமா நான் அவரோட சத்தத்தை கேட்டேன்.
கனவுலையா நனவுலையா சார்?
அது கனவா இல்ல நெனவா, அவர் நேர்ல வந்தாரா இல்ல அவரோட சத்தம் மட்டும் கேட்டுச்சா, அதெல்லாம் முக்கியம் இல்ல சார். அவர் சொன்ன கருத்து தான் முக்கியம்.
ஆமா சார், அதுதான் முக்கியம்.
தேவன் தான் எல்லாத்தையும் அவரோட கண்ட்ரோலுக்குள்ள வச்சிருக்காரு. ஆனா நாம அதை புரிஞ்சுக்கிடாம வீணா கவலைப்பட்டு இருக்கோம், எரிச்சல் பட்டு இருக்கோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் குற்றம் சொல்லிட்டு இருக்கோம்.
ஆமா சார், அண்ட சராசரங்களையும் படைத்தவர் அவரு. நாம அவர் மேல விசுவாசம் வைக்காம நம்ம மேல நம்பிக்கை வச்சுட்டு நம்மளால முடியலன்னு உடனே ஏமாற்றம் அடைஞ்சுக்கிட்டு வீணா வேதனைப்பட்டுட்டு இருக்கோம் சார்.
ஆமா சார், தேவன் மேல எல்லா பாரத்தையும் போட்டுட்டு நம்ம நிம்மதியா இருக்கலாம், வாழ்க்கைய ரசிச்சு வாழலாம் சார்.
அப்புறம் இன்னொன்னு சார், நம்ம ஜெப நேரம் ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வருது. நேரம் இல்லைன்னு சொல்றோம், ஆனா டிவி பாக்குற நேரம், இன்டர்நெட்ல ப்ரௌசிங் பண்ற நேரம், மொபைலு, வாட்ஸ்அப்ல செலவழிக்கிற நேரம், இதெல்லாம் கூடிக்கிட்டே இருக்குது. இது நம்ம வெக்கப்பட வேண்டிய விஷயம் சார்.
பைபிள் வாசிக்க நமக்கு போர் அடிக்குது, ஆனா வேண்டாத புத்தகங்களை தேடி வாசிக்கிறோம். எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னே நம்ம தெரியாம இருக்கோம் சார்.
அது மட்டும் இல்லை சார், இந்த காலத்தில் நாம் மனுஷங்களை தூக்கி வச்சு கொண்டாடுறோம். விசேஷமாக இளம் வாலிபர்கள் திரைப்பட நடிகர்கள் மீது மோகம் கொண்டு அவங்களுக்கு ரசிகர் மன்றம் அமைச்சு நிஜ வாழ்க்கையிலேயும் அவங்கள ஹீரோவாக பார்க்குறாங்க.
ஆனால் நம்முடைய பாவங்களுக்காக இந்த உலகத்தில் பிறந்து சிலுவையில் தன்னுடைய உயிரையே தியாகமாக கொடுத்த இயேசு கிறிஸ்துவ நம்ம யாரும் நினைக்கிறதில்ல.
இந்த நிலைமைய நாம மாத்தணும் சார். இதுக்கு நாம என்ன செய்யலாம்?
நம்ம கோயில நடக்கிற வாலிப ஆண்கள் கூட்டம் மற்றும் வாலிப பெண்கள் கூட்டத்திலிருந்து ஆரம்பிப்போம்.
அவங்க கிட்ட எப்படி சார் சொல்றது? இதுவரைக்கும் யாரும் சொல்லாததையா நாம சொல்லிடுவோம். அவங்க சொன்னதை எல்லாத்தையும் கேட்காதவங்க நாம சொன்ன உடனே கேட்டுருவாங்களா சார்?
இல்ல சார், நம்ம ஏன் நெகட்டிவா எடுக்கணும், பாசிட்டிவா நினைச்சு பார்ப்போம். தேவன் தான் இந்த உலகத்தை படைச்சவர், எல்லாமே அவர் கட்டுப்பாட்டுக்குள்ள தான் இருக்குது. நம்முடைய காரியங்கள் மேலே அவர் கண்ணோக்கமாக இருக்கிறாரு. அதனால் நாம் வீணாக கவலைப்பட வேண்டியதில்லை, தீமையை கண்டு கலங்க வேண்டாம். ஏன்னா அதுலேயும் அவர் ஒரு நன்மையை வச்சிருப்பாருன்னு அவங்களுக்கு விளங்குற மாதிரி எளிமையாக சொல்லி கொடுப்போம்.
நாம் சொல்கிறத அவங்க நடைமுறைக்கு கொண்டு வருவாங்களா சார்?
கொண்டு வர வைப்போம் சார். இயேசு மேலே நம்பிக்கை வச்சேன்னா நம்ம எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். படிப்பு, வேலை, பணம், உறவு சிக்கல், இப்படி எல்லாத்தையும் அவர்கிட்ட மொத்தமாக கொடுத்துட்டு நாம் நிம்மதியாக இருக்கலான்னு சொல்லுவோம்.
அவங்க அதை புரிஞ்சுக்குவாங்களா சார்?
இதில் புரியறதுக்கு என்ன இருக்கு? ரொம்ப சிம்பிள். நாம் நல்லவங்களாக வாழ்க்கையை நடத்துவோம், நல்லதையே நினைப்போம், மற்றவங்களுக்கு நல்லதையே செய்வோம், மற்றதை தேவன்கிட்ட விட்டுருவோம். அவர் நமக்கு நன்மையே செய்வார். நாம் வீணாக எதுக்கும் கவலைப்பட தேவையில்லை. இதை விட எளிமையான செய்தி வேற எதுவும் இருக்கிறதா எனக்கு தெரியல.
ஆமா, நீங்க சொல்றத பார்த்தா எளிமையா தான் இருக்குது.
அப்புறம் என்ன, உடனே நம்ம இந்த ஊழியத்தை ஆரம்பிப்போம். முதல்ல வாலிப பிள்ளைங்க மத்தியில நாம ஆரம்பிப்போம்.
நீங்க சொல்றது கரெக்ட். முதல்ல நம்ம சபையில் இருந்து ஆரம்பிப்போம், அப்புறம் பக்கத்து சபைக்கும் போவோம். இப்படியே நம்ம ஊழியத்தை விரிவாக்கலாம் சார்.
ஆமாம், நாம் சொல்றதை கேட்டு மனம் திரும்புகிற இளைஞர்களையும் நம்ம கூட சேர்த்துக்குவோம்.
ஆமாம், வாலிபர்களே வாலிபர்களோட பேசுனா இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும்.
ஒவ்வொரு வாரமும் நம்ம எந்த சபைக்கு போகணுங்கிறத டைம் டேபிள் போட்டு வச்சுக்கிடுவோம். முந்தின மாதமே அந்த சபை போதவர்கிட்ட அனுமதி வாங்கிட்டு அந்த சபை வாலிப தம்பி தங்கைகளை சந்திப்போம்.
சரி, அப்படியே செய்வோம்.
செல்வன் சார், நாம ஜெபம் பண்ணி இந்த நல்ல காரியத்தை ஆரம்பிப்போமா?
சரி சார், நீங்களே ஜெபம் பண்ணுங்க.
எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம் ஐயா, உம்மை வணங்குகிறோம் ஐயா. இவ்வளவு பெரிய உலகத்தை படைத்து அதில் எங்களையும் படைத்திருக்கிறீரே, அதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. பதரை போன்ற புரோஜனமில்லாத எங்களையும் ஒரு பொருட்டாக நினைத்து எங்களை காத்து வருபவரே, உமக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் நலனில் நீர் அக்கறை கொண்டு எங்களை நீர் கண்ணின் மணியைப் போல் பாதுகாத்து வருவதற்கு நாங்கள் எம்மாத்திரம் தேவனே. அதற்கு கைமாறாக நாங்கள் உமக்கு எண்ணத்தை கொடுப்போம் அப்பா. எங்களையே ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்கிறோம் தேவனே. எங்களை எடுத்து உபயோகப்படுத்தும் அப்பா. வாலிபர்கள் மத்தியிலே நாங்கள் ஊழியம் செய்யலாம் என்று முடிவெடுத்திருப்பதை நீர் அறிவீர் அப்பா. நாங்கள் செய்ய வேண்டிய ஊழியத்தை எப்படி செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லிக்கொடும் அப்பா. இளைஞர்கள் தங்கள் நேரத்தை வீணான காரியங்களில் செலவழிக்காமல் நித்திய வாழ்வுக்குரிய விஷயங்களில் செலவிட அவர்களை ஏவி அருளும் தேவனே. வீணான கவலைகள் வேண்டாத ஏக்கங்களை அவர்களை விட்டு நீக்கும் அப்பா. உம்மை மட்டுமே நம்பி வாழ கிருபை புரிந்தருளும் அப்பா. எங்கள் வாழ்க்கை ஒரு முன்மாதிரியான வாழ்க்கையாக இருக்க கிருபை செய்தருளும் அப்பா. எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கேட்டுக்கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.
ராஜா செல்வனுக்கிடையே நடந்த உரையாடலை நாம கேட்டோம். அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஆரம்பிக்க போற ஊழியத்தை பத்தியும் நாம தெரிஞ்சுக்கிட்டோம். தேவனுடைய அன்பு எவ்வளவு மகத்துவமானது பாத்தீங்களா? எல்லாமே நம்ம நன்மைக்குத்தான் அவர் செய்யறாரு, ஆனா நாம் தான் வீணா கலங்கி தவிக்கிறோம். மத்தேயோ 6:27-30 வரைக்கும் உள்ள வசனங்களை வாசிச்சு பாருங்க. கவலைப்படுகிறதினாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறதென்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறதென்பதை கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. என்றாலும் சாலமன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றைப் போலாகிலும் உடுத்தியிருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயமல்லவா? நம்முடைய பரமபிதா நமக்கு இருக்கும்போது நாம ஏன் கவலைப்படணும்? நம்முடைய பாரங்களையெல்லாம் அவர்கிட்ட கொடுத்துட்டு நாம நிம்மதியா இருக்கலாமே. கிறிஸ்தவம் கூறும் கோட்பாடு ரொம்ப எளிமையானது. தேவன் அன்பாக இருக்கிறார், அவர் மீது நாம் அன்பு செலுத்தணும், மற்றவங்க கிட்டையும் நாம் அன்பு செலுத்தணும், அவ்வளவுதான். நாம் எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். இதுக்கு மேலே இந்த உலகத்தில் நமக்கு என்ன வேணும்? அதனால் உங்கள் கவலைகளையெல்லாம் தேவன் மேலே வச்சுட்டு சந்தோஷமாக இருங்க. நாம் சந்தோஷமாக இருக்கணும்னு தான் தேவனும் விரும்புகிறாரு. அதனால் மறுபடியும் சொல்கிறேன், சந்தோஷமாக இருங்க.
நன்றி செய்யவாரும் வே
நேயர்களே, இந்த நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை இன்று காலை 7 மணி முதல் இரவு 7 மணி வரை எங்களுடன் பகிர்ந்து கொள்ள நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 944-2326-440.
சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான். தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். சங்கீதம் 41:1.